முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தேசிய புத்தக காதலர் தினம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி அண்ணா நகர் கவிஞர் திரு கோ கலியமூர்த்தி அவர்கள் புத்தகம் படிப்போம் புத்துலகை படைப்போம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தேசிய புத்தக காதலர்கள் தினத்தை சிறப்பாக கடைபிடிச்சிட்டு வர்றோம். புத்தகம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல்வேறு விஷயங்கள். மனிதனில் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வெற்றியாளனும் தன்னுடைய மாற்றிய புத்தகங்கள் அப்படின்னு நிறைய புத்தகங்களை பட்டியலிட்டுக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த மாதிரி புத்தகம், குறிப்பாக புத்தகத்தை விரும்பக்கூடிய காதலர்கள் தினமாக இன்னைக்கு இருக்குது. அந்த வகையில் உங்களை இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நேர்காணலை செய்கிறதுல புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் தேசிய புத்தக காதலர்கள் தின வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என்னுடைய பெயர் கவிஞர் கலியமூர்த்தி. நான் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் ஆலை தொழிலாளியாக பணியாற்றி விருப்ப ஓய்வில் வந்திருக்கிறேன். அடிப்படையில் நான் ஒரு இலக்கியவாதி. ஒரு 9 கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். தொழிற்சங்கவாதியாக, பேச்சாளராக, இலக்கிய பேச்சாளராக நான் பல்வேறு அடையாளங்களில் அறியப்பட்டாலும் கூட அடிப்படையில் நான் அறியப்பட விரும்புகிறது ஒரு புத்தக காதலன், ஒரு வாசிப்பை நேசிக்கிற மனிதன் என்பதாகத்தான். அந்த விஷயம்தான் என்னை இந்த வெற்றிகளுக்கு உயரங்களுக்கு அழைத்து சென்றது என்கிற சுய அறிமுகம் போதும் என்றே கருதுகிறேன்.
காதலர்கள் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி, ஒரு நண்பர்கள், ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க, நான் ஒரு இயற்கையுடைய காதலன் அப்படின்லாம் பரவலாக சொல்லுவாங்க. ஒரு புத்தகத்தை காதலிக்கிறது, குறிப்பாக இன்னைக்கு அந்த தேசிய புத்தக காதலர்கள் தினம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு வகையாக இருக்கு. நம்ம கொண்டாடக்கூடிய சிறப்பு தினங்கள் ஒன்றுன்னு ஒரு சிறப்பு வகையில் இருக்குது. இந்த தேசிய புத்தக காதலர்கள் தினம் இன்னைக்கு எதுக்காக கடைபிடிக்கப்படுவது, இதனுடைய இந்த நாள் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவாங்க இருக்கு?
உலக புத்தக தினம், உலக புத்தக காதலர்கள் தினம், இப்படி பல தினங்கள் இருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து ஆங்கில மரபு சார்ந்த உருவாக்கங்கள் தான். இன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய அத்தனை நாட்கள், ஐநா சபை அங்கீகரித்து நடத்தக்கூடிய அத்தனை நாட்களும் ஆங்கில மரபு சார்ந்த நாட்கள். இதுல பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய பிறந்தநாளை ஒட்டி உருவாக்கப்பட்ட அந்த உலக புத்தக தினம், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த புத்தக காதலர்கள் தினமும் கொண்டாடப்படுது. புத்தகங்களை காதலிக்கிற மனிதர்கள், அறிவுஜீவிகள், இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உலகெங்கும் வரலாறு நெடுக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வாசிப்பு பழக்கத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்களிடம் அப்படி ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நாட்கள் உருவாக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன்.
ஐயா, இப்ப பொதுவா காதலர்கள் அப்படின்னு சொல்றப்ப, இப்ப காதல் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்கு மட்டும்தான் வரக்கூடியது கிடையாது. ஒரு மகள் தன்னுடைய அப்பாவை நேசிக்கலாம், ஒரு தந்தையை மகளை நேசிக்கலாம், ஒரு அம்மா ஒரு மகளை நேசிக்கலாம், எல்லாமே அன்பினுடைய வெளிப்பாடுகள் தான். இப்ப ஒரு மனிதர்களை ஒரு நேசிக்கிறது, ஒரு காதலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை எப்படி காதலிக்கிறது, இந்த மனிதன் காதல் புத்தகம் இதை மூணையும் எப்படிங்க ஒற்றுமைப்படுத்தி இந்த நாள் உருவாக்கப்பட்டது, இதை கொஞ்சம் விளக்கமா பொதுமக்களுக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ரொம்ப அழகான கேள்வி இது. காதல் என்கிற சொல்லுக்கு நாம் கொடுத்திருக்கிற பிரத்யேக அர்த்தம் இருக்குல்ல, அது சார்ந்த ரொம்ப அற்புதமான, ரொம்ப ஆழமான கேள்வி இது. அன்பு, பாசம், நேசம், கருணை, தாய்மை, விருப்பம், இப்படி பல சொற்கள் நம்ம மொழியில கையாண்டாலும் கூட இந்த காதல் என்கிற சொல்லுக்கு ஒரு கூடுதல் பரவச பரிமாணம் உண்டு. அந்த அடிப்படையில ஆண் பெண் உறவு மட்டுமே காதல் அல்ல, அல்லது மனிதர்கள் மனிதர்கள் மீது கொள்வது மட்டும் காதல் அல்ல என்று விரித்து கொண்டே போகும்போது புத்தக காதலர்கள் புத்தகங்களை நேசிக்கிறதுக்குள்ள அது காதலியை நேசிப்பதை விடவும் ஒரு ஆழமான உணர்வு அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு செய்தியை சொல்வேன். நான் சொல்லுவேன், புதிய புத்தகங்கள் இருக்குல்ல, அச்சு வாசனை மாறாத அந்த புதிய புத்தகங்களை படிக்கிறதுலாம் ரெண்டாவது. முதல்ல அப்படி மார்போடு அணைத்து அந்த அந்த மூக்குக்கு அருகிலே கொண்டு போய் அந்த அச்சு மனத்தை நுகர்ந்தபடியே அந்த புத்தகத்தை பெறுவது என்பது, வாசிக்க தொடங்குவது என்பதை பற்றி சொல்லும் போது நான் சொல்லுவேன், அப்போதுதான் பிறந்த குழந்தையை, அப்போதுதான் பிறந்த குழந்தையை இரத்தமும் நினமும் தண்ணீர் கழால் கழுவி அகற்றிவிட்டு தாதி கையிலே கொடுக்கும் போது அதை மார்போடு அனைத்து முத்தமிடுகிற தாயின் பரவச நிலை அப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் மேடைகளில் சொல்லுவேன். அந்த புத்தக வெளியீட்டு மேடைகளில் அப்படியான ஒரு உறவு, அப்படியான ஒரு காதல் தான் புத்தகங்களுக்கும் புத்தக வாசிப்பாளர்கள் புத்தக காதலர்களுக்கும் இருக்கிற உறவு என்பதை நான் புரிஞ்சுக்கணும்.
ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம பரவலா ஒரு பழமொழிய ஆண்டாண்டு காலமா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னது போல ஒரு நண்பன் நமக்கு இருக்கான் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சுக துக்கங்களை இன்ப துன்பங்களை வெளியில சொல்லக்கூடாத தகவல்களை நண்பர்கிட்ட பரிமாறிக்குவோம். அந்த நண்பரும் தன்னுடைய எல்லா விதமான சிக்கல்களையும் நமக்கு பகிர்ந்துக்குவாரு. அதன் மூலமா நம்மளுடைய ஒரு மனபாரம் குறையும். இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம் அப்படிங்கிறப்ப ஒரு நண்பன் ஒரு மனிதனுக்கு இணையா ஒரு புத்தகம் ஒரு இன்னொரு மனிதனை என்னங்கய்யா செய்யும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா.
ரொம்ப ரொம்ப அழகான கேள்வி இது. ரசாயனம் அப்படின்னு சொல்றேன், புத்தகங்கள் மனித மனத்தில் ஏற்படுத்தக்கூடிய வேதிமை என்பது தொடர்பான இந்த கேள்வி இது. உண்மையில் புத்தகம் படிக்கிற மனிதனுக்கும் புத்தகம் படிக்காத மனிதனுக்கும் என்ன வேறுபாடு என்கிற கேள்வியும் இதற்குள் தொக்கி இருக்கிறது. புத்தகங்கள் மனிதர்களை வேறொரு உலகத்துக்கு அழைத்து போகிற தன்மை கொண்டவை. வேற எந்த கண்டுபிடிப்புக்கும் இந்த சிறப்பு கிடையாது அப்படிங்கறதுதான் அடிப்படையான விஷயம். வீட்டை அலங்கரிக்க புத்தகங்களை விட அழகான பொருட்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிப்பாரு ஒரு ஹென்றி, அவருடைய பேர் வந்து ஹென்றி வார்ட் பீச்சர் அப்படிங்கிறது. ரொம்ப அபாரமான மேற்கோள் இது. வீட்டை அலங்கரிப்பதற்கு எவ்வளவோ நம்ம அலங்கார பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கோம், ஆனா வீட்டை அலங்கரிப்பதற்கு புத்தகங்களை விட அழகான பொருட்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு விஷயம் சொன்னா, ஒரு நூலகத்தினுடைய கதவு திறக்கப்படும் போது ஒரு சிலைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கொட்டேஷன் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுல நீங்க கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதோட தொடர்புடைய கொட்டேஷன் எதுன்னா மார்க் ட்வைன் சொன்னதுதான், வேறெங்கோ ஒரு அற்புத உலகத்தில் வசிக்க விரும்புகிற மனிதர்கள் அவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது புத்தகம் மட்டுமே அப்படின்றார். இதுல என்னன்னா, நம்ம அன்பு நட்பு நண்பர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். எல்லா மனிதர்களை போல இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த மனிதர்கள் பார்க்கிற உலகம், இந்த மனிதர்கள் வாழ்கிற உலகம், இந்த மனிதர்கள் காண்கிற காட்சி. ஆனா இதுல மனிதர்களுக்கு திருப்தி கிடைப்பதில்லை, ஒரு நிறைவின்மை இருந்துகிட்டே இருக்கு. இவன் வேறொரு உலகத்தில் வாழ ஆசைப்படுகிறான், ஒரு கனவு உலகம், ஒரு சொர்க்க போன்ற ஒரு உலகம். அப்படிப்பட்ட மனிதர்களாக கண்டுபிடிக்கப்பட்டது புத்தகம் அப்படின்னு மார்க் ட்வைன் சொல்றாரு. அம்பேத்கர் சொல்றாரு, புத்தகங்கள் தான் என்னுடைய நண்பர்கள், வேறு எதையும் விட நான் புத்தகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு சொல்லி. அப்ப நல்ல நண்பர்கள் நல்ல புத்தகங்கள் இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்ச விஷயம். ஒரு அற்புதமான புத்தகம் ஒரு நல்ல நண்பனை போல நம்மை வழிகாட்டி நம்முடைய வாழ்வின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு, அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு, அடுத்தடுத்த சிந்தனைகளுக்கு அழைத்து செல்கிறது என்பதுதான் அறிஞர்கள் அனுபவ ரீதியாக சொன்ன விஷயம். அதனாலதான் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, உலகத்திலேயே விஞ்ஞானிகள் ஏராளமான பேர் இருந்தாலும் கூட விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என்று உலகம் சொல்லுகிற விஞ்ஞானி யார் என்றால் ஐன்ஸ்டீன். அவர் தான் சொல்லியிருக்காரு, மனிதர்கள் கண்டுபிடிப்புகளிலேயே ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம் தான். அவர் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காரு, அதையெல்லாம் சொல்லவில்லை. மனிதர்களின் மனித குலத்தின் மனித இனத்தின் கண்டுபிடிப்புகளிலேயே ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம் தான் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. அந்த வகையில புத்தகங்களை விட சிறந்த நண்பர்கள் வழிகாட்டிகள் நம்முடைய பரவசத்தை துயரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவுகள் வேற இல்லைன்னு தான் சொல்லணும்.
இன்னைக்கு இந்த ஒரு புத்தக வாசிப்பு அப்படிங்கிறத எப்படி மேற்கொள்றது, குறிப்பா ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கிறது, அதுக்குன்னு சில சிறப்பு தன்மைகள் இயல்புகள் ஏதாவது இருக்காங்களா, அப்படி இருந்ததுன்னா அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பொதுவாக நம்ம புத்தகங்கள் வாசிப்பு அப்படின்னு பொதுவா சொன்னாலும் கூட அது ஏராளமான தளங்களை உள்ளடக்கியது. இப்ப புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சொல், ஆனா அதை பிரதி அப்படின்னு சொல்லுவான் ஆங்கிலத்துல, டெக்ஸ்ட்ங்கிறத பிரதின்னு சொல்லுவான். இந்த புத்தகம்ங்கிறதுல ஏகப்பட்ட வகைமைகள் உண்டு. புத்தகம்னா எல்லாம் ஒண்ணு கிடையாது, குழந்தைகள் படிப்பதற்கான புத்தகங்கள் உண்டு. அந்த காலத்துல நாம எல்லாம் படித்த அம்புலி மாமா, பாலமித்ரா, கோகுலம் கதிர் இது போன்ற புத்தகங்கள் உண்டு, குழந்தைகளுக்கான புத்தகங்கள். இன்னொரு பக்கம் விஞ்ஞானம் சார்ந்த புத்தகங்கள், இன்னொரு பக்கம் ஜோதிடம் சார்ந்த புத்தகங்கள், இன்னொரு பக்கம் சிற்பம் ஓவியம் போன்ற நுண்கலைகள் சார்ந்த புத்தகங்கள், இன்னொரு பக்கம் கவிதை சிறுகதை நாவல் என்று புனைவிலக்கியம் சார்ந்த புத்தகங்கள், இன்னொரு பக்கம் அறிவியல் போன்ற நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான டெக்னிக்கல் விஷயங்களை உள்ளடக்கிய புத்தகங்கள், இன்னொரு பக்கம் தத்துவம் கோட்பாடு என்று விரிந்து செல்கிற அரசியல் சார்ந்த ஏராளமான புத்தகங்கள். இப்படி எத்தனையோ வகைமைகளில் புத்தகம் இருக்கிறது. இப்ப எப்படி வாசிப்பது அல்லது எங்கிருந்து தொடங்குவது என்று பார்க்கும்போது, எந்த மனிதனுக்கு எந்த துறையிலே ஈடுபாடு இருக்கிறதோ அங்கிருந்து தொடங்குவது, அதற்குள் ஆழமாக படிப்பது என்பதற்கான ஏராளமான வாய்ப்புகள் நம்முடைய காலத்துல இருக்குது. அப்பெல்லாம் இல்ல, இது 80களுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு ஏராளமான வகைமைகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்து கொட்டி கிடக்கின்றன. இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, தன்னை தான் விரும்புகிற பகுதி எது, அவன் எதன் மேல் ஈடுபாடு உள்ளவன், புனை விளக்கியத்துல ஈடுபாடு உள்ளவன், கதை கவிதை நாவல் இப்படி போவான். இப்ப விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு, அது சார்ந்த கட்டுரை சார்ந்த புத்தகங்கள் இருக்கு, அதை நோக்கி போகலாம். அரசியல் ஈடுபாடு சார்ந்தவர், சமூகவியல் சார்ந்த, அரசியல் சார்ந்த, கோட்பாடு சார்ந்த, தத்துவம் சார்ந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன, அவைகளுக்கு போகலாம். இப்படிங்கறதுதான் இப்ப ஒரு மனிதன் வாசிக்கும் போது, வாசிப்புக்குள் நுழையும் போது தன்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது என்பதை முதலில் கண்டுபிடித்து அதன் ஊடாக அந்த வாசிப்புக்குள் நுழைந்தால் அவன் வெற்றிகரமான ஒரு புத்தக காதலனாக, அதன் மூலம் ஏராளமாக பெற்றுக்கொள்கிற மனிதனாக மாற முடியும் என்பதுதான் செய்தி.
ஐயா, அதே போல ஒரு நல்ல ரசிகன் தான் நல்ல கவிஞனாக முடியும் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு தொடர். ஒரு படைப்பாளி அப்படிங்கிறப்ப இன்னைக்கு புத்தக காதலர்கள் இருக்காங்க அப்படின்னா, புத்தகத்தை படைக்கக்கூடிய கவிஞர்கள், இலக்கியவாதிகள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறதுனாலதான் அந்தவனுடைய படைப்புகளால இந்த புத்தகம் ரசிக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொதுமக்களுக்கு பிடித்த அளவுல ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு புத்தகத்தினுடைய படைப்பாளி எப்படி இருக்கணும், அவன் எதை உள்ளடக்கி தன்னுடைய படைப்புகளை எழுதுறது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
நீங்க கேட்ட கேள்வி வந்து புனை விளக்கியத்தோடு தொடர்புடையது. நம்ம ஏராளமான வகைமைகள் புத்தகத்துல இருந்தாலும் கூட நாம புத்தகம்னு கருதுவது கதை கவிதை நாவல் போன்ற புனை விளக்கிய வகைமைகளை தான் பெரும்பாலும் படிக்கிறோம். எழுத்தாளர்கள் நம்ம குறிப்பிடும் போது அறிவியல் கட்டுரைகள் எழுதுறவர்கள் வந்து எழுத்தாளர்கள் தான், ஆனா அவர்களெல்லாம் நம்ம இந்த களத்துக்குள் கொண்டு வருவதில்லை. இப்ப சுஜாதா, ஜானகிராமன், வைரமுத்து, கண்ணதாசன், நவாலி, இப்படி இப்படி வந்து கதை எழுதுகிறவர்கள், கவிதை எழுதுகிறவர்கள் இப்படிதான் கொண்டு வரோம். இவர்கள் மூலம் இந்த புனை விளக்கியத்தின் மூலம்தான் படிக்கிற மனிதர்களுடைய அல்லது சமூக மனிதர்களுடைய பொது புத்தியிலே ஏராளமான மாறுதல்கள் ஏற்படுத்த முடிகிறது என்பதுதான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மானோட ஒரு புகழ்பெற்ற கவிதை உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ கேள்விப்பட்ட கவிதை தான், எல்லாரும் கேள்விப்பட்ட கவிதை தான். புத்தகங்களே தயவு செய்து குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள், புத்தகங்களே தயவு செய்து குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதை பாத்தீங்கன்னா நம்ம நம்புகிற, நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயத்துக்கு நேர் எதிரானது. குழந்தைகளே புத்தகங்களை குளிச்சிடாதீங்க, புத்தகங்களை குளிச்சிடாதீங்கன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள், சொல்லிக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் மத்தியில அவர் புத்தகங்கள்ட்ட கேட்கிறாரு, புத்தகங்களே குழந்தைகளை கிடித்து விடாதீர்கள் சொல்லி. இது வேறொரு தளத்தை, வேறொரு சிந்தனையை ஏற்படுத்துகிறது. குழந்தை மீனுடைய பரவசத்தை, குழந்தை மீனுடைய அதிசயத்தை, நீங்கள் புத்தகம் என்கிற அறிவார்த்த விஷயங்களை திணித்து அவர்களை கெட்டிப்படுத்தி அவருடைய பால்யத்தை வீணடித்து விடாதீர்கள் என்கிற செய்தியை வந்து சொல்றாரு. இப்படி கண்ணதாசன் போன்றவர்கள், வைரமுத்து போன்றவர்கள், அறிவுமதி போன்றவர்கள், ஏராளமான கவிஞர்கள், ஏராளமான எழுத்தாளர்கள் புதிய புதிய விஷயங்களை தமிழ் சமூகத்துக்கு, இந்திய சமூகத்துக்கு, அறிவார்த்த சமூகத்துக்கு ஃப்ளோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதான் நம்ம பேச பேச நிறைய பேசலாம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எழுதி புகழ் பெற்றவர்கள் உண்டு, மிக குறைவாக எழுதி புகழ் பெற்றவர்களும் உண்டு.
ஐயா, இப்ப புத்தக காதலர் அப்படின்னு சொல்றப்ப ஒரு புத்தகத்தை வாசிக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். உதாரணமா ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர் தன்னுடைய ஆய்வு நோக்கில் இருக்கக்கூடிய புத்தகங்களை திரட்டுவாரு. ஒரு கவிதையை படிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு புது கவிதை இருக்கக்கூடிய இலக்கியங்களை படைப்பாரு. ஒரு படைப்பவன் இந்த ரசிக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுடைய அந்த தேவைகளுக்கு ஏற்ப எப்படிங்க எழுதுறது, அதுக்கு தன்னை எப்படி அவன் தயார்படுத்திக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நிச்சயமா நிச்சயமா, எல்லா படைப்பாளிகளும் எல்லா ரசிகர்களையும் திருப்திப்படுத்த முடியாது. அதுதான் அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேறுபட்ட தளங்கள் உண்டு. இப்போ ஒரு கவிஞன் கவிதை சார்ந்த நுண்ணுணர்வுகளை ஏற்படுத்த முடியும், ஒரு புனை ஒரு சிறுகதை நாவலாசிரியன் வந்து அது சார்ந்த விஷயங்களுக்குள்ளதான் இருக்க முடியும், ஒரு கட்டுரை ஒரு திறனாய்வு ஆய்வு பண்றவன் அதுக்கான முயற்சியோட தான் இருக்க முடியும். எல்லா துறைகளிலையும் கோல் வச்சுக்கிற மனிதர்கள் மிக குறைவு, மிக குறைவு. எல்லா துறைகளிலையும் எல்லா கோல் வச்சுக்கிற மனிதராக, எழுத்தாளராக எல்லாரும் மாறிவிட முடியாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இப்ப கவிதை சிறுகதை நாவல் போன்ற துறைகள்ல நமக்கு வந்து தருவதற்கு முன்னோடிகள், அதற்கான வழிகாட்டு முறைகள் எதுவுமே கிடையாது. வாழ்க்கை தான், வாழ்க்கை தான் அவர்களை எழுத வைக்கிறது, வாழ்க்கை தான் ஏராளமாக கற்றுத்தருகிறது. வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய அந்த விஷயங்களை நுண்ணுணர்வு மிக்க ஒரு படைப்பாளி, நாம் பார்க்கிற காட்சியை அதை வேறொரு மாதிரி பார்க்க தெரிந்தவன், வேறொரு மாதிரி சொல்ல தெரிந்தவன், அந்த ஒளி ஒளி அமைப்புகளோடு, அந்த பின்னணிகளோடு, அந்த உணர்வு தளங்களோடு எழுதி தான் கண்ட காட்சியை படிக்கிற வாசகனுக்கு கடத்த முடிகிற அந்த திறன் வந்து பயிற்சியிலே பெறுவதுதான். அந்த பயிற்சியிலே வெற்றியடைந்த மனிதர்கள் எல்லாம் மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக மாறியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியின் செல்வன், கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டு 50-60 ஆண்டு காலத்துக்கு பிறகும் இன்னும் பல லட்சம் பிரதிகள் விற்று கொண்டிருக்கிற ஒரு இதாக இருக்கிற காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு கடந்த 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் நம்ம அழைத்து போகிற நுட்பம் அந்த எழுத்துல இருக்கு. அந்த எளிமைக்கு இன்னொடாக நம்மளை வந்து இன்னொரு காலத்துக்கு பயணப்பட வைக்கிற அந்த ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது தான்.
ஐயா, இன்னைக்கு முகநூல் இது போன்ற பல்வேறு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளிகள் கூட வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய படைப்புகளை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுவுமே நல்லா சிறப்படைஞ்சுகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இணையதள உலகத்துல இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுல இருக்குது? இதுக்கு இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு இணையா இன்னைக்கும் இந்த புத்தக வாசிப்பு இருக்காங்கய்யா, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
இது வந்து ரொம்ப முக்கியமான நம்முடைய காலம் சார்ந்த கேள்வி. இப்படி ஒரு இதுல ரெண்டு விதமான விவாதங்கள் இருக்கு. ஒரு பக்கம் குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது, காட்சி ஊடகங்கள் குறிப்பாக இணையதள ஊடகங்கள் வந்த பிறகு புத்தக வாசிப்பு பழக்கம் குறைந்து விட்டது என்று ஒரு தரப்பு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு தரப்பு, இந்த காட்சி ஊடகங்கள் இணையதளம் போன்ற சமூக ஊடகங்கள் வந்த பிறகுதான் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் அதிகமாகி இருக்கிறது, ஏராளமான பேர் புதிய புதிய எழுத்தாளர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்று ஒரு தரப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் இரண்டாவது தரப்பினுடைய ஆதரவாளன். இப்ப நான் எல்லாம் சொன்னல, ஒரு 9 தொகுப்புகளை போட்ட ஒரு மனிதனாக கவிஞராக மாறி இருக்கிறேன் என்று. நாங்கள் வாசிப்புக்குள் நுழைந்த 80s 90s பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பத்திரிகைகள் இருக்கும், அந்த பத்திரிகையில எழுதி அதை நம்ம எழுதி அனுப்பி அந்த பத்திரிகையை ஆசிரியர்கள் அங்கீகரித்து அந்த பத்திரிகையில வெளிவந்தால் மட்டும்தான், அதை வாசகம் சொல்லி சேர்ந்தால் மட்டும்தான் அவன் கவிஞன் அல்லது எழுத்தாள். அப்ப எக்ஸ்போசர்ங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எல்லோரும் முகநூலில் இருக்கிறோம், இன்ஸ்டாகிராம் போன்ற வடிவங்கள் இருக்கிறது. முகநூல் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தனும் அவனுக்குன்னு சொந்தமா ஒரு பத்திரிகை வச்சிருக்கிற மாதிரி தான். இப்ப பாத்தீங்கன்னா உற்றீசல் போல ஏராளமான வகைமைகளில், ஏராளமான வயசுகள்ல, ஏராளமான கலாச்சார அரசியல் பொருளாதார பின்னணியில் இருந்து லட்சக்கணக்கான பேர் எழுத வந்திருக்கிறார். அதுல பலங்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டு. காட்டாற்று வெள்ளம் நுங்கும் நுறையுமாக பொங்கி வரும்போது எல்லாம் தான் வரும் முதல்ல, அப்படி வந்துது. ஆனாலும் கூட பலம் என்னன்னு சொன்னா, எழுத்து அல்லது புத்தகம் எழுதுவது அல்லது புத்தகம் வாசிப்பது என்பதற்கு ஒரு பெரிய ஜனநாயக வெளி உருவாகி இருக்கிறது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு அப்படிங்கறதான். நான் அதை முழுக்க முழுக்க ஆதரிக்கிறேன். இது புத்தக வாசிப்பை இன்னும் மேம்படுத்தும் என்றுதான் நம்புகிறேன்.
ஐயா, இந்த தேசிய புத்தக காதலர்கள் தினத்துல இப்ப நம்ம ஒரு இயற்கையை காதலிச்சோம் அப்படின்னு சொன்னா மரம் வளர்க்கறது, இயற்கையை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மனிதனுக்கு உருவாகும். ஒரு பறவைகள் ஒரு விலங்குகளை காதலிக்கணும் அப்படிங்கிறப்ப பறவைகளுடைய பாதுகாக்கணும், விலங்குகளை பாதுகாக்கணும், உயிர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும். ஒரு புத்தகங்களை காதலிக்கும் போது ஒரு புத்தகம் ஒரு மனிதனை என்னங்கையா செய்யுது?
புத்தகம் மனிதனை செழுமைப்படுத்தும், புத்தக வாசிப்பு மனித மனத்தை விசாலப்படுத்தும். புத்தக வாசிப்பு முதல்ல இன்பம் தரும். இது நான் சொந்த விசாலப்படுத்துறது இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தான். முதல்ல அது படிக்கிற நேரத்தில் நமக்கு அது தருகிற பரவசம், அந்த இன்பம் இருக்கிற அது காதலிலே தருகிற இன்பம் போன்றது, அல்லது ஒரு தாய்க்கு குழந்தை தருகிற அந்த மழலை தேச்சின் மூலம் அந்த இது தருகிற இன்பம் போன்றது. அப்ப ரீடிங் ஆஃப் பிளஸ்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ரீடிங் ஆஃப் பிளஸ்டர்னு சொல்லுவாங்க. அதை படிக்கும் போது கிடைக்கிற வாசிப்பு இன்பம் தான் முதல்ல முக்கியமான விஷயம். அதற்கு பிறகுதான் அந்த புத்தகம் என்ன சொல்கிறது, என்ன செய்கிறது என்பதெல்லாம். அப்ப முதல்ல இன்பம் தருகிறது, அதற்கு பிறகு தன்னுடைய அந்த அறிவின் மூலம், தான் கொடுக்கிற அந்த செய்திகளின் மூலம், தான் கொடுக்கிற அந்த உணர்வுகளின் மூலம் மனித மனத்தை விசாலப்படுத்துகிறது. சுருங்கி போகிற, காலத்தால் பழுதடைந்து போகிற, காலத்தால் துருப்பிடித்து போகிற அந்த இதயத்தை, மூளையை துருப்பிடிக்க விடாமல், மழுங்கடிக்கப்பட்டு விடாமல் விசாலப்படுத்தி விசாலப்படுத்தி அடுத்த தளத்துக்கு நகர்கிறது. மனம் மலர்கிறது, மனம் மலர்கிறது, இதயம் விகசிக்கிறது, மூளையினுடைய சிந்தனை அடுக்குகளிலே காட்டாறுகள் பொங்கி நுரைக்கின்றன. அந்த மனிதன் வேறொரு மனிதனாக மாறுகிறான், அந்த மனிதன் வேறொரு உலகத்துக்கான மனிதனாக மாறுகிறான். அதை புத்தகங்கள் மட்டுமே சாத்தியப்படுத்தும் உலகம்.
ஐயா, இன்னைக்கு இந்தியா, தமிழ்நாடு போன்ற பெரிய நகரங்கள்ல நிறைய இலக்கியவாதிகள், நிறைய கவிஞர்கள், பல்வேறு படைப்பாளிகள் நிறைய படைச்சிருக்காங்க. நிறைய நம்ம புத்தகத்தை கொடுத்து பேசிக்கிட்டே போறோம். இந்த புத்தகத்தை குறித்து உலக நாடுகள், உலக இலக்கியங்கள், உலக நாடுகள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த புத்தக வாசிப்ப எப்படி பாக்குறாங்க, எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
நான் அறிந்தவரை புத்தகங்களை உருவாக்குவது, ஆவணப்படுத்துவது, நூலகங்களில் அவற்றை திரட்டுவது, அவற்றை பெரிய அளவுக்கு வாசக திரளுக்கு, மக்கள் திரளுக்கு எடுத்து போவது என்பதற்கு அடையாளமாக நம்ம நவீன காலத்துல, கடந்த காலங்கள்ல பல்வேறு இது இருக்கு, நவீன காலத்துல நம்முடைய நவீன காலம் என்று சொல்கிற இந்த 20th 21st முன்னணியில் இருப்பவர்கள் ஐரோப்பாவினுடைய சிறிய நாடு. இப்ப நம்ம நார்வே, ஸ்வீடன், பெல்ஜியம் போன்ற அந்த சிறிய நாடுகள், இத்தாலி போன்ற சிறிய நாடுகள், நம்ம சொல்ற மாதிரி இப்ப பிரான்ஸ், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, போன்ற வளர்ச்சி அடைந்த மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த முதலாம் உலக நாடுகள் என்று சொல்லுகிற அந்த பெரிய நாடுகள் அல்ல, சின்ன சின்ன நாடுகள். இந்த நார்வே உலகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கிற அந்த அந்த அமைப்புகள் உள்ள அந்த நார்வே போன்ற நாடுகள், ஸ்வீடிஷ் அகாடமி இருக்கிற அந்த ஸ்வீடன் போன்ற நாடுகள் தான் வந்து உலகத்தையே வழிகாட்டியாக இருக்கிறது. சின்ன ஒரு நகரத்தில் கூட ஒரு மிகப்பெரிய நூலகத்தை சயின்டிபிக் முறைப்படி வைத்து மக்களிடம் கொண்டு போகிற அந்த ஆற்றலை எல்லாம் அவர்களை அங்கு போய் வருகிறவர்கள் சொல்லும் போது, அந்த அனுபவத்தை அங்கு போய் வருகிற வாய்ப்பு பெற்ற எழுத்தாளர்கள் சொல்லும் போது நமக்கு பொறாமையாக இருக்கிறது. அந்த வகையில இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுல நம்ம மறுக்கவே முடியாது. இந்தியாவிலேயே இந்தியாவினுடைய நான் இந்தியாவில் குறுக்கும் நெடுக்குமாக பல்வேறு மாநிலங்களுக்கும் பயணம் செய்யற அனுபவம் பெற்றவன். ஒப்பீட்டளவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கேரளம் போன்ற பகுதிகள், குறிப்பாக தமிழ்நாடு, நூலகம், நூலக வளர்ச்சி, நூல்களை புத்தக கண்காட்சிகள் மூலம் எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் மிகப்பெரிய பாலங்களை ஆண்டுதோறும் உருவாக்குவது, இது வந்து இந்த செயல்பாடு வந்து தமிழகத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது என்று அரசுகளை நாம் பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் லத்தீன் அமெரிக்காவை போல அல்லது ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகளைப் போல நாம் இன்னும் அந்த மக்களோடு நெருக்கமாக எழுத்தாளர்களை புத்தகங்களை கொண்டு போக வேண்டிய தேவை இன்னும் இருக்கிறது. அதை நோக்கி நம்முடைய அடுத்த தலைமுறை போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
ஐயா, இன்றைய தேசிய புத்தக காதலர்கள் தினத்துல இந்திய அளவுலையும் சரி உலக அளவுலையும் சரி தன்னுடைய எழுத்துக்களால தன்னுடைய புத்தகங்களால ஒரு உலக அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்திய புத்தக எழுத்தாளர்கள் அப்படிங்கறது குறித்து உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
நான் குறிப்பா ரெண்டு பேரை பத்தி சொல்றேன். இந்தியா உலகம்னு சொன்னதுனால அந்த அந்த இந்தியா உலகம்ன்ற அந்த ரெண்டு கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சொன்னதுனால ரெண்டு எழுத்தாளர்களை பத்தி நான் சொல்லி ஆகணும் இந்த கேள்விக்கு. உண்மையில் அந்த ரெண்டு பேரும் மகத்தான இந்திய பின்னணி கொண்ட உலக எழுத்தாளர்கள், இந்திய பின்னணி கொண்டவர்கள் ஆனால் உலக எழுத்தாளர்கள். ஒருவர் நம்முடைய சாத்தானிக் வர்சஸ் எழுதின சல்மான் ருஷ்டி, அவருடைய நள்ளிரவின் குழந்தைகள் என்கிற அந்த புத்தகம் குறிப்பாக எமர்ஜென்சி கால இந்தியா, அவர் கொஞ்சம் சிறுவனாக இருந்த எமர்ஜென்சி கால இந்தியாவை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டது. அது அந்த புக்கர் பரிசு வாங்கினது 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் புக்கர் பரிசு வாங்கின புத்தகம் அது. புக்கர் பரிசு மட்டும் வாங்கின புத்தகம் அல்ல, புக்கர் பரிசு என்பதே உலகத்தினுடைய கௌரவம், நோபல் பரிசுக்கு அடுத்தபடியாக உலகத்தினுடைய மிக கௌரவமான விருது, பெரிய விருது என்பது புக்கர் பரிசு. அது புக்கர் மட்டும் பெற்ற புத்தகம் அல்ல, 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த 25 ஆண்டுகள் புக்கர் பரிசு பெற்ற புத்தகங்களிலிருந்து ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து புக்கர் ஆஃப் புக்கர் என்று சொல்வார்கள். அந்த புக்கர் ஆஃப் புக்கர் விருதையும் பெற்ற புத்தகம் நள்ளிரவின் குழந்தைகள். அப்ப நள்ளிரவின் குழந்தைகள் என்கிற அந்த புக்கர் பரிசையும் புக்கர் ஆஃப் புக்கர் பரிசையும் பெற்ற அந்த எழுத்தாளன் சல்மான் ருஷ்டி இந்திய பின்னணி கொண்ட உலக எழுத்தாளன் என்பதும், அவருடைய கவித்துவம் சார்ந்த எழுத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான மனிதர்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறது என்பதும் ஒரு விஷயம். அடுத்து நம்முடைய புக்கர் பரிசு பெற்ற நம்முடைய இந்திய எழுத்தாளர் அருந்ததி ராய், அருந்ததி ராயினுடைய சின்ன விஷயங்களின் கடவுள், காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்கிற அந்த நாவல் 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தபோது மிகப்பெரிய தாக்கத்தை உலக இலக்கிய அரங்கில் ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் அவர் எழுதவே இல்லை, நாவல் எதுவும் எழுதவே இல்லை. அவர் கட்டுரையாளராக இருந்தார், அரசியல் பேச்சாளராக இருந்தார், கள போராளியாக இருந்தார், சூழலியல் போராளியாக இருந்தார். 25 ஆண்டுகளுக்கு பின்னால் குறிப்பாக காஷ்மீர் 356 ரத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு அரசியல் நாவலோடு அவர் வந்திருக்கிறார், பெருமகிழ்வின் பேரவை, தி மினிஸ்ட்ரி ஆஃப் அல்மோஸ்ட் ஹாப்பினஸ் என்கிற அபாரமான அவருடைய நாவல் மீண்டும் உலக அளவில் பேசப்பட்ட, உலக அளவில் விவாதிக்கப்பட்டிருக்கிற, அடுத்தடுத்த விருதுகளுக்கு தயாராக இருக்கிற ஒரு நாவலாக இருக்கிறது. அந்த இரண்டு பேரும் இந்தியா உலகம் என்ற ரெண்டு கீவேர்ட்ஸை வைத்து பார்க்கும்போது இந்திய அளவில் அறியப்பட்டு உலக அளவில் சென்று சேர்ந்திருக்கிற இந்திய எழுத்தாளர்கள் என்பதை நான் பெருமிதத்தோடு, பெரும் மகிழ்ச்சியோடு, அவர்களிடம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது இளைய தலைமுறைக்கு என்கிற உணர்வோடு நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன்.
ஐயா, இன்னைக்கு இந்த தேசிய புத்தக காதலர்கள் தினம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஆண் படைப்பாளி ஆண் புத்தக வாசிப்பாளர்கள், பெண் படைப்பாளிகள் பெண் புத்தக வாசிப்பாளர்கள், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படிங்க ஐயா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இது ரொம்ப அழகான கேள்வி. இது 80களுக்கு முன்னால், 1980களுக்கு முன்னால் நாங்கெல்லாம் வாசிப்புல இருக்கிற ஆரம்ப காலங்கள்ல பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னே சொல்வாங்க. அதற்கு பிறகு பெண்ணியம் போன்ற விஷயங்கள் விவாதத்துக்கு வந்த பிறகு பெண்ணியம் சார்ந்த, பெண் விடுதலை சார்ந்த, பெண் உலகம் சார்ந்த எழுத்துக்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் என்று ஒரு பிரிவே உருவானது. இப்ப கவிதையில பாத்தீங்கன்னா நம்ம கனிமொழி கருணாநிதி, சல்மா, மாலதி மைத்ரி, சுகிருதராணி, லீனா மணிமேகலை, இப்படி ஒரு கூட்டமாக எழுத்தாளர்கள் வரும்போது அவர்கள் எல்லாம் பெண்ணிய சிந்தனை உள்ள எழுத்தாளர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள், அறியப்பட்டார்கள். அதற்கு முன்னாலே லட்சுமி, வாசந்தி, சிவசங்கரி, இந்துமதி இப்படிலாம் இருந்தாலும் கூட அவர்கள் குடும்ப கதை எழுதுகிற எழுத்தாளர்களாக மட்டுமே அறியப்பட்டிருந்தார்கள். அதிலிருந்து மாறுபட்டு பெண்ணிய எழுத்தாளராக, நுண்ணிய பெண்ணிய அரசியலை பேசக்கூடிய எழுத்தாளராக அறியப்பட்ட காலம் இருந்தது. 2020க்கு பிறகு, குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் இந்த இணைய உலகம், நீங்கள் சொன்ன அந்த இணைய உலகம் டெவலப் ஆகி பெரும் பாய்ச்சலாக அந்த தொழில்நுட்பம் சகல மனிதர்களுடைய கைக்கு வந்த பிறகு ஆண் பெண் வேறுபாடு அழிந்திருக்கிறது. தலித் இலக்கியம், விளிம்பு நிலை இலக்கியம் என்றெல்லாம் நான் வைத்திருந்த வேறுபாடுகள் கூட அழிந்திருக்கிறது. இலக்கியம் என்பது பொதுத்தல அங்கீகாரமாக மாறி இருக்கிறது என்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ ஆண் வாசகர் பெண் வாசகர் அப்படியெல்லாம் கிடையாது, ஆண் எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லோரும் எல்லாவற்றையும் படிக்கிறார்கள், எல்லோரும் எல்லாவற்றையும் படைக்கிறார்கள் என்பது இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம், ஒரு பெரிய புரட்சி. அதற்கு காரணமாக அமைந்தது இந்த தொழில்நுட்ப புரட்சி.
ஐயா, இன்றைய நம்ம தேசிய புத்தக காதலர்கள் தினத்துல நிறைய புத்தகங்களை படிக்கிறோம், புத்தகங்களை வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம இன்னும் இதை ஒரு இந்த புத்தக வாசிப்பை ஒரு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றப்ப, இளைஞர்களா இருக்கட்டும் பொதுமக்கள், நம்ம செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு கடமை அப்படின்னு இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பணி என்னங்கய்யா இருக்கு?
இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, புத்தக வாசிப்பு அதனுடைய முக்கியத்துவத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது காரணம் அவங்கள்ட்ட அது அந்த உணர்வு இல்லைங்கிறதில்ல இருக்கு, போதுமான அளவுக்கு இல்லை என்பது மட்டுமல்ல, சிறுவர்களிடம் குறிப்பா மாணவர்களிடம் இளைஞர்களிடம் இந்த பழக்கத்தை கொண்டு போகும்போது அதற்கான அங்கீகாரங்களை உருவாக்கும் போது, அதற்கான தேடலை உருவாக்கும் போது, அவர்களை தட்டி கொடுத்து வாசிக்க வைத்து அந்த வாசிப்பில் அவர்கள் மேலோங்கி வரும்போது அவர்களை அன்பு பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துகிற அந்த பரிசுகளை எல்லாம் கொடுத்து இப்படி பண்ணுவதன் மூலம் அவர்களை மேலும் மேலும் இந்த பழக்கத்தை நோக்கி ஈர்க்க முடியும். அப்படி அதுதான் இன்னைக்கு வந்து முக்கியமான தேவைன்னு நான் கருதுறேன். அப்ப அந்த இளைஞனுடைய இளைஞர்களுக்கு முன்னால் ஏராளமான ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்கு, இன்னைக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. காட்சி ஊடகங்கள் அவர்களுடைய கண்ணை பறிக்கின்றன. இப்ப 24 மணி நேரமும் ஒரு பக்கம் சேனல்ஸ், ஒரு பக்கம் ஏராளமான அந்த இன்டர்நெட் சார்ந்த விஷயங்கள் அவர்களை ஈர்த்து கொண்டே இருக்கின்றன. அப்படி ஏராளமான ஆப்ஷன்ஸ், கவன சிதறல்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை வாழ்கிற மனிதர்களுக்கு புத்தக வாசித்தனுடைய இம்பார்ட்டன்ஸை உணர்த்தி கொண்டே இருப்பதும், அப்படி அவர்கள் அதுக்குள்ள வரும்போது, அவர்கள் நல்ல வாசகனாக வரும்போது, எழுத தொடங்கும் போது அவர்களை தட்டி கொடுப்பதும், உற்சாகப்படுத்துவதும், சிறு சிறு பரிசுகள், சிறு சிறு அங்கீகாரங்கள் கொடுப்பதும், அவர்களை பொதுத்தளத்தில் அறிமுகப்படுத்துவதன் மூலமாக நாம் வந்து அவர்களை அதை நோக்கி இருக்க முடியும். அப்ப அடுத்த தலைமுறை என்பது மீண்டும் ஒரு நல்ல அறிவார்த்த சமூகமாக வருவதற்கு இப்படி உதவ முடியும். நம்மளோட கவனம் ஃபுல்லா சிறுவர்கள், இளைஞர்கள், அவர்களுக்கான இலக்கியம், அதை உருவாக்குவது, அவர்களை அதை நோக்கி ஈர்ப்பது என்பதுல கவனம் செலுத்தினா மட்டும்தான் இந்த மாற்றம் நிகழும்.
ஐயா, இன்றைய தேசிய புத்தக காதலர்கள் தினமான இன்னைக்கு நீங்க பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கருத்துரைகள் அல்லது புத்தக படிக்கிறது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள, மீண்டும் மீண்டும் ஆசையோடு சொல்லுகிற விஷயம் என்றன்னா, வாசிப்பு தான் மனிதர்களை செழுமைப்படுத்துகிறது. அம்பேத்கர் போன்றவர்கள், மாமேதை கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய வாசிப்பின் மூலம்தான் மிகப்பெரிய மனிதர்களாக மாறினார்கள். உலக வரலாற்றிலேயே லண்டனிலே இருக்கிற அந்த மியூசியம் லைப்ரரி என்ற நூலகத்தில் தங்களுடைய துறை சார்ந்த அத்தனை நூல்களையும் படித்து குறிப்பெடுத்த மனிதர்கள் என்கிற பெயர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அம்பேத்கருக்கும், 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கார்ல் மார்க்ஸுக்கும் என்பதாக அந்த பதிவு இருக்கிறது. அந்த பதிவினுடைய விளைவுதான், அந்த பதிவினுடைய பின்னணி தான் அவர்களை உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவுஜீவிகளாக, மா மனிதர்களாக மாற்றியது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எளிய மனிதர்களாக சின்ன சின்ன புத்தகங்களை படிப்பதன் மூலம், நம்முடைய காலத்தினுடைய புத்தகங்கள், எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள், நமக்கு தெரிந்த புத்தகங்களை படிப்பதன் மூலம் மனித மனத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, துயரங்களிலிருந்து விடுபடுவது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வது, நம்முடைய மனதை விசாலப்படுத்திக் கொள்வது, இந்த உலகத்தை, இந்த பூமியை, இந்த வாழ்க்கையை, சக மனிதர்களை புரிந்து கொள்வது, அகந்தையினுடைய இடத்துல அன்பை வைப்பது, மலர்ச்சியாக மனதை வைத்துக் கொள்வது, இதற்கெல்லாம் புத்தகங்கள் தான் உதவும் என்பதை புரிந்து கொண்டு, ஏராளமான பொருட்களை வாங்கி வீட்டிலே குவித்திருக்கிற மனிதர்களாக இருக்கிற நாம் புத்தகங்களையும் வாங்கி படிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். நூலகம் இல்லாத வீடு என்பதே இருக்கக்கூடாது. புத்தகங்கள் தான் உங்களுடைய நுழைவாயில், உள்ளே நுழையும் போது உங்களுடைய வரவேற்புறை அலங்கரிக்கிற புத்தகங்கள் தான் வருகிற மனிதர்களை வரவேற்க வேண்டும். இந்த உணர்வை நாம் வந்து பெற வேண்டும் என்பதுதான் ஒரு புத்தக காதலனாக இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி.
ஐயா, இன்றைய தேசிய புத்தக காதலர்கள் தினத்துல ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கணும், புத்தகத்தினுடைய படிப்பாளி எப்படி இருக்கணும், படைப்பாளி எப்படி இருக்கணும், புத்தகம் செய்த மாற்றங்கள் என்ன, இதுவரைக்கும் புத்தகங்களை படிச்சவங்க எப்படி மாறி இருக்காங்க, எப்படி உலக வரலாற்றை மாத்திருக்காங்க அப்படிங்கறத குறித்து பல்வேறு ஒரு அரிய தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா தேசிய புத்தக காதலர்கள் தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
அன்பான நன்றி, அன்பான வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி.
நேர்களே, இதுவரை புத்தகம் படிப்போம், புத்துலகை படிப்போம் என்ற தலைப்பில் புத்தகம் படிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை ரொம்பவே தெளிவாகவும் அருமையாகவும் கூறிய திரு கோ கலியமூர்த்தி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர் கூறியது போல் நாம் அனைவரும் நல்ல புத்தகங்களை படித்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.